إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي أن يغل ومن يغل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون وقال الله وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا وقال نبينا مصطفى حبيبنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وآله وسلم எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ் ஸும்மா அல்ஹம்துலில்லாஹ் பிநிஅமத்திஹி தத்மீமுஸ் ஸாலிஹாத். இவ்வுலகத்துக்கு இறுதியாக வந்த நம் உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஜ்தபா முஸ்தபா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சங்கையான விலை மதிக்க முடியாத சுன்னாக்களை வாழ்வில் பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து அல்லாஹுடைய கண்ணியமான சங்கையான இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவன் மிகவும் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன். அவனுடைய தண்டனை விடவும் அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம் மேலானது. குர்ஆன்ல பல இடங்கள்ல அவனை பற்றி அவன் சொல்லும் போது அவன் கஃபூர், அவன் கஃபார், அவன் காஃபிர், அவன் மன்னிக்க கூடியவன், அனைவருக்கும் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன், மன்னிக்க கூடியவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது எந்த ஒரு அடியார்களையும் எந்த ஒரு அடியானையும் அல்லாஹ் அடியாயம் செய்வதே கிடையாது. அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு அநீதியையும் இழைப்பது கிடையாது. அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸில் குதிசில், அல்லாஹ் சொல்லும் போது யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் என்பதை நான் என் மீது ஹராமாக்கியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் என்பதை நான் என் மீது ஹராமாக்கியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும் போதெல்லாம் சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்கிறான், சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னுடைய முகத்தை பார்ப்பது கிடையாது, நான் எவ்வளவு நல்லமல் செய்கிறேன் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடப்பது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் சில மனிதர்களை சோதிக்கும் போது இரண்டு வகையாக சோதிப்பான். ஒன்று, ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக சோதிப்பான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் அந்த மனிதனுடைய மேலில் வைத்திருந்த அன்புக்காக சோதிப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது அன்பு வைத்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பான். ஒரு மனிதனுக்கு நோய் வருவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு போவதற்கு நன்மைகள் போதாமல் இருக்கும். அதனால் அல்லாஹ் ஒரு நோயை கொடுப்பான். அந்த நோயின் மூலமாக அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வைத்து அந்த மனிதன் அந்த நோயோடு மௌத்தாக்க வைத்திருவான் அல்லாஹ். இது அல்லாஹ் அந்த மனிதனின் மேல் வைத்திருக்கக்கூடிய கருணை. ஆனா இன்னும் சிலர்கள் சோதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம போகும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போகும், அவர்களுடைய குடுக்கல் வாங்கலில் பரக்கச் இல்லாம போகும். எதற்காக என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பாவங்கள். ஒன்று இருக்குது பாவம் செய்யறது. பாவத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒரு வகையான பாவம் இருக்குது பாவம் செய்யறது, இன்னொன்று இருக்குது பாவம் செய்ய வைக்கிறது. நாங்க செய்யக்கூடிய பாவம் அது நாங்க அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யலாம். ஆனா இன்னும் சில பாவங்கள் இருக்குது, எங்களால இன்னொருவர் பாவம் செய்வாரு, ஆனா அவர் என்னால தான் பாவம் செய்தார் என்பது எனக்கு தெரியாது. ஒருவர் பாவம் செய்யறாரு, ஒருவர் ஹராத்த செய்யறாரு, ஆனா அந்த ஹராத்த அவர் செய்யறது என்னால தான் செய்யறாரு என்பதை நான் உணர மாட்டேன். இது மிக பயங்கரமான ஒரு பாவம். கண்ணியமான சகோதரர்களை, உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பிள்ளைக்கு நான் போனை கொடுக்கிறேன், போனை கொடுக்கிறது பாவம் அல்ல, ஆனா அந்த போனின் மூலமாக பிள்ளை பாவம் செய்து யாரால செய்து, நான் கொடுத்த போனால மொபைலால அந்த பிள்ளை தவறான காட்சிகளையும் தவறான பாவங்களையும் பார்க்குது. ஆனா எனக்கு தெரியா அந்த பிள்ளை பாவம் செய்தது, ஆனா அந்த பாவத்துல எனக்கு பங்கு இருக்குது. அதே போன்று என்னுடைய மனைவியை நான் தனியாக வெளியில் அனுப்புறன் மகரம் இல்லாம, அது மிகப்பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது, அதன் மூலமாக பாவம் நடக்குது. ஆனா நான் எனக்கு விளங்குது இல்ல, நான் கொடுத்த அனுமதியால்தான் மனைவி பாவம் செய்யறா, அதனால் எனக்கு பாவம் எழுதப்படுவது என்று சொல்லி எனக்கு என்னால் உணர முடியாது. இப்படி நிறைய பாவங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அதாவது பாவம் எங்களால இன்னொருவர் செய்யக்கூடிய நிலைமை உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம் தான் கடையில, அதாவது தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இஸ்தாஃபுக்கும் நடக்கக்கூடிய பாவம். இன்னைக்கு பசார எடுத்தா, இன்னைக்கு ஆபீஸ் எடுத்தா, எல்லோரும் சொல்லக்கூடியது என்னென்னா, ஹசரத் எங்கட கடையில களவு போகுது, எங்கட ஷாப்ல களவு போகுது, எங்கட ஸ்டோர்ல களவு போகுது, பாவம் நடக்கு, நிறைய களவு போகுது. 100 சிசிடிவி போட்ட மானா களவை தடுக்க இல்லாம இருக்குது. நாங்க எல்லா வகையிலும் மதக்குரிய ஏற்பாடுகளை சீரமான களவு போகுது. ஏன் களவு போகுது? ஒரு ஷாப்ல, ஒரு பஜார்ல, ஒருவருடைய நிறுவனத்தில, ஒருவருடைய ஸ்டோர்ல களவு போகுது என்றா நல்ல விளங்கிக்கோங்க, பரக்கத் இல்லாம போக போகுது. அந்த இடத்துடைய பரக்கத் இல்லாமல் போக போகுது. ஒரு இடத்துல அடிக்கடி களவு நடக்குது என்று சொன்னா அந்த இடத்துடைய பரக்கத் இல்லாமல் போக போகுது என்பதற்குரிய அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சில விஷயங்களை தற்காலத்தோடு நடக்கக்கூடிய சில விடயங்களை வச்சு உங்களோட ஒரு முதாக்கரா சீரன், என்ன விட நீங்க அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள், இந்த துறையில கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க ரெண்டு வகையான மக்கள் இந்த மஜ்மால இருக்கிறீங்க, மஸ்ஜிதுல ஊழியர்கள் இஸ்தாஃபும் இருக்கிறீங்க, மறுபக்கத்தில் ஒவ்வொரு நிறுவனத்துடைய அதாவது மேனேஜர்மார், அதே போன்று அந்த நிறுவனத்துடைய சிஇஓ தலைவர்களும் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது களவுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் உரியவர்கள் உரியவர்களுடைய கடமைகளை சரியாமல் செய்யாத இருப்பதனால களவுகள் அதிகரிக்குது. உதாரணமாக நாங்க எல்லோரும் நினைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், இப்ப நான் பசாருக்கு போக தேவல்ல, இப்ப நான் ஸ்டோருக்கு போக தேவல்ல, நான் செக் பண்ண தேவல்ல, எனக்கு கீழால் இவர் 10 வருஷம் 20 வருஷம் வேலை செய்யறாரு, நான் ஏன் செக் பண்ணணும், நான் ஏன் இவருக்கு பின்னால போகணும், நான் வீட்டில இருந்து ஆபீஸ்ல இருந்து ஏண்ட சிசிடிவில ஏண்ட மொபைல்ல நான் அதுகளை மெயின்டைன் பண்ணினா, அதை மானிட்டர் பண்ணினா போதும் என்று நினைக்கிறாரு. இப்ப ஷைத்தான் இதை பயன்படுத்துறார், ஷைத்தான் இதை பயன்படுத்துறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னிக்கோனும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமான ஒரு செய்தி எங்களுக்கு சொன்னார்கள். நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் யாருக்கு எதிராகவும் வாதிட மாட்டார்கள், யாருக்கு எதிராகவும் வாதிட மாட்டார்கள். ஆனா 3 நபர்களுக்கு எதிராக லாயராகவே அல்லாஹுடைய தூதர் வருவார்கள். 3 நபர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் வாதிட வருவார்கள், லாயராக வருவார்கள். யா அல்லாஹ் இவர்களுக்கு தண்டனை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதரே எதிரியாக வருவார்கள். அப்படிப்பட்ட மூணு பாவங்கள், ஒரு பாவம் என்னென்றா அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சத்தியம் என்று சொல்லி ஒன்றை செய்யாம இருக்கிறது. இரண்டாவது, ஒரு மனிதன் அதாவது ஹுர்ரான அதாவது அடிமையில்லாத ஒருவரை எடுத்து அடிமையாக விற்பனை செய்யறது. ஆனா மூணாவது சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஊழியர் தொழில் செய்யறாரு, ஒரு வேலையை செய்யறாரு, அந்த வேலைக்குரிய அவருக்குரிய சம்பளத்தை சரியான முறையில கொடுக்காவிட்டால், அவர் செஞ்ச அந்த வேலைக்கு உரிய போதுமான சம்பளத்தை கொடுக்காவிட்டால், அந்த ஊழியருக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய லேபர் கோட்டை நான் சொல்ல வரல, அந்த லேபர் கோட்டை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எதிராக வருவாங்க, எங்களுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில அந்த இஸ்தாஃபுக்கு எதிராக ஊழியர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் வாதிட வருவாங்க, யா அல்லாஹ் இந்த நபருடைய சம்பளத்தை சரியாக இந்த பொஸ்மார் இந்த முதலாளிமார் கொடுக்கல, அதனால இவருக்கு எதிராக நான் நிக்கிறேன், யா அல்லாஹ் இவருக்கு நீ இவருக்குரிய ஹக்க உரிமையை கொடு. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க பொதுவாக இந்த இடத்துல நாங்க ஒவ்வொருவரும் சிந்திப்போம், மே முதலாம் தேதி வந்தால் தொழிலாளர்கள் தினம் என்று நாங்க எல்லோரும் பார்க்கிறோம். ஆனா அது தொழிலாளர்களுடைய தினம் அல்ல, அது வந்து அரசியல்வாதிகளுடைய தினம். ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய கட்ச காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள், எனக்கு ஏண்ட கட்சியில இவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று இது காட்டுவதற்கு பயன்படுத்தது ஒழிய அது தொழிலாளர்கள் தினம் அல்ல. ஆனா இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இஸ்தாஃபுடைய ஒவ்வொரு ஊழியருடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுது. கண்ணியமான சகோதரருக்கு நிறைய இடங்களை பார்த்தா பஜார்ல அநேகமான இடங்கள்ல நிறைய இஸ்தாஃப்மார், நான் எல்லோரையும் சொல்லல, விரல் வெட்டி என்ன கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அநேகமானவர்கள் இன்னைக்கு புதிதாக திருட பழகித்தாங்க, கமிஷன் வைக்க பழகித்தாங்க, பொஸ்ஸுக்கு தெரியாம துரோகம் செய்ய பழகித்தாங்க, பொஸ்ஸுடைய கிளைண்ட்ஸ் அவர் தெரியாம பர்சனலாக எடுத்து வேற இடத்தால பொருட்கள் எடுத்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த அமைப்புல ஹராம் என்னென்று விளங்குது இல்ல, பெரிய லெவல்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்கடா, இன்றைக்கு பொஸ்மாருக்கு அநியாயம் நடக்குது. நான் ரெண்டு சைடும் இன்ஷா அல்லாஹ் பேசுறேன். இந்த பெரிய அளவில் அநியாயம் நடக்குது, இது யாரால நடக்குது? கண்ணியமான சகோதரர், ஒரு காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இன்றைக்கு சில முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், பொஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு அக்கவுண்ட் வைக்கிறாங்க. ஒரு அக்கவுண்ட் என்ன செய்யறாங்க, பர்சனலாக ஸ்டாஃப் பேரில் அக்கவுண்ட் திறந்து வைக்கிறாங்க, கோடி கணக்கு பணத்தை அதுல பம்ப் பண்றாங்க. இந்த இஸ்தாஃப் மிடில் கிளாஸ் சேர்ந்தவர், இவருக்கு பல தேவைகள் இருக்கும். ஏன் இந்த பொஸ்ஸுக்கு ரெண்டு அக்கவுண்ட் இருந்தா கஷ்டம், மெயின்டைன் பண்ணேலா, ஆனா தெரியாம இஸ்தாஃபுடைய பேர்ல இன்னொரு அக்கவுண்ட திறந்து வைக்கிறாரு. இந்த இஸ்தாஃப் ஒரு நாள் கள்ளனாக மாறுறாரு, மாறியும் இருக்கிறார், கொலையும் செஞ்சிருக்கிறாங்க, பொஸ்ஸ கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாம் வியாபாரத்தை அழகாக சொல்லி தருவது, கஷ்டமான ஒருவருக்கு போய் நீங்க பசித்தவருக்கு போய் சும்மா ரைஸ கொடுக்கறதுக்கும் பிரியாணி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. சும்ம இருக்கிற ஒருவரை நீங்க தூண்டிலாக பயன்படுத்துறீங்க. கண்ணியமான சகோதரர், இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் உடைய லைன்ல இன்னைக்கு விழுந்து வெளியே தலை காட்ட முடியாம இருக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தா நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம், எனக்கு கீழே வேலை செஞ்ச ஸ்டாஃப் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க, எனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, ஏன்னா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஹசரத் 10 மில்லியன் 20 மில்லியன் இவருக்கு என்ன செஞ்சிட்டேன், செக்க கொடுத்தேன், செக்க மாத்தினாரு, ஆள் அட்ரஸ் இல்ல, அவரை அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம், அவருக்குரிய விசா, அவருக்குரிய என்ன நாட்டுக்கு போகணும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்து சரிய சந்தர்ப்பம், எப்படி நாங்க எலிக்கூடுக்குள்ள எலிக்கு சாப்பாடு விற்கிறோமோ இதப்போல ரிஸ்டாஃப் பாக்குறாரு, பொஸ் கிட்ட இப்ப பெரிய அமௌண்ட் வருவது, பெரிய அமௌண்ட் இப்ப வருவது, துரோகம் செஞ்சிட்டு போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் என்ன செய்யறாங்கடா, ஷாப்ல தெரியாம பொஸ்ஸுக்கு தெரியாம அவங்க ஒரு கமிஷன் வச்சு பொருட்களை விற்கிறாங்க. ஆனா என்ன காரணம் என்றா, இதற்கெல்லாம் அடிப்படை அந்த கடையுடைய முதலாளியாக பொஸ்ஸாக இருப்பவர். ஏன் அவர் வெறுப்பதை இஸ்தாஃப இஸ்தாஃபாக மட்டும்தான் பார்க்கிறாரு, தீனுடைய நோக்கத்தோட பார்க்கல. அனைத்து இஸ்தாஃபையும் பார்த்து கேட்கிறாரு, 9 o'clock ஷாப் திறக்குது, ஏன் லேட் ஆகுறீங்க என்று கேட்ட பாஸ் ஒரு நாளும் கேட்கல, நீங்க பஜர் தொழுதுட்டு வந்தீங்களா, எப்பயாவது கேட்டிருக்கிறோமா, இன்னைக்கு துஹாவை தொழுதுட்டு வந்தீங்களா, உங்களோட பொருளான தொழுகை எப்படி? யாரு கிட்ட தொழுகை இல்லையோ அந்த இஸ்தாஃபை நீங்க உங்களோட ஷொப்ல வச்சுக்கொள்ளவான். யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ அவர் பாவம் செய்ய பயப்பட மாட்டார். அவர் உங்களுக்கு கீழே அவர் என்ஏ பிஏ பிஹெச்டி செஞ்சிருந்தாலும் அவருக்கிட்ட தொழுகை இல்லையா, அவர் பாவம் செய்ய பயப்பட மாட்டார். எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, வருட கணக்கில் அவங்களுக்கு கீழே அக்கவுண்டனாக இருந்த பலர்கள் பொய்யான கணக்குகளை செஞ்சு கோடி கணக்கு சொத்தை அள்ளி கொண்டு போயிட்டாங்க. இப்ப இவர் ஊரெல்லாம் கடனாகிட்டார். போஸ் கண்ணியமான ஊழியர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுறேன், ஹராத்தில் ஒரு நாளும் கைய வைக்கவானம், நீங்க நிம்மதியாக இந்த பூமிக்கு மேல வாழலாம். அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாணம் போறாங்க. ஒரு ஆட்டடையன் இருக்கிறார், ஆட்டடையன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுறாரு, எனக்கு ஒரு ஆடை தாங்க, இது நாங்க வளமையா கேள்விப்பட்ட சம்பவமாக இருக்கலாம், ஆனா இந்த சம்பவம் எங்களை மாத்தோணும், எனக்கு ஒரு ஆடை தாங்க, நான் உங்களுக்கு பணம் தாரேன். அவர் சொன்னாரு, பொஸ் நம்பி ஏந்த கையில் ஒப்படைச்சிருக்கிறாரு, எனக்கு தரையில இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு கமிஷன் தாரேன், பர்சனல் ஆஃப் அமௌண்ட் தாரன், நீங்க அதை எடுத்துக்கொண்டு பொஸ்ஸுக்கு விளங்கவாக போது நீங்க என்ன செய்யுங்க, அதுல ஒன்று எடுத்து எனக்கு தாங்க. சொன்னாரு, எனக்கு அப்படி செய்யலாம், ஆனா என்னையும் உங்களையும் படைச்சு அல்லாஹ் இங்க இருக்கிறார், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இஸ்தாப் எங்களோட கடைக்கு வரணும், எங்களோட ஷப்புக்கு வரணும், எங்களோட ஆபீஸுக்கு வரணும். நாங்கள் இன்டர்வியூ பண்ண போகல, அவருடைய நாலேஜ பாக்குறோம், ஆனா தீன பாக்குறது இல்ல, அவருடைய தொழுகையை பாக்குறது இல்ல, அவருடைய ஈமான பாக்குறது இல்ல, அவருடைய குர்ஆன பாக்குறது இல்ல, அவர் எங்க வேலை செஞ்சார், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நாங்க தீன பார்க்க மறந்தோம். கொஞ்ச நாள்ல நாங்க வெளியில வந்துடுறோம், அவர் பொஸ்ஸாக மாறுறாரு, அவர் எங்களையே மாத்திட்டு அவர் பொஸ்ஸாக மாறு. அவர் சொன்னார், அல்லாஹ் எங்க பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் என்னையும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க. ஆட்டு இடையனாக இருந்தவரை அல்லாஹ் அந்த எல்லா ஆடுகளுக்கும் முதலாளியாக அல்லாஹ் மாற்றினார், பொஸ்ஸாக மாற்றினார். கண்ணியமான ஊழியர்களே, கண்ணியமான இஸ்தாஃப்மார்களே, எந்த ஒரு பொருளையும் அது சிலர்கள் நினைக்கிறாங்க, நான் என்னால்தான் பொஸ் வளர்ந்திருக்கிறாரு. நிறைய பேருடைய எண்ணம் என்னண்டா, அதாவது ஹதீஸ்ல வருவது, நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க பெண்ணை பார்த்து, உனக்கு நான் வாழ்க்கை தரலா யாரு வாழ்க்கை தந்திருப்பாங்க. நிறைய ஆம்புல தன்னுடைய நெஞ்ச முன்னுக்கு போட்டு சொல்லுவாங்க. ஆனா ஹதீஸ் அப்படி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜஸாகல்லாஹு கைரன் நீங்க சொல்வதாக இருந்தா உங்களோட மாமாவை பார்த்து சொல்லுங்கண்டாங்க, உங்களோட மாமா உங்களுக்கு பொன் தராட்டி உங்களுக்கு வாழ்க்கை இல்லைண்டாங்க. இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னாலதான் இந்த பொஸ் பெரிய லெவல்ல வந்திருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு, கொஞ்ச நாள் போகும் போது இவர் என்ன செய்யறாருண்டா, இவருடைய உரிமைகள் கடமைகள் சரியாக நிறைவேற்றப்படாத நேரத்தில் ஹராம் ஹலால் தெரியாவிட்டா இவர் கமிஷன் வைக்க ஆரம்பிக்கிறார், கமிஷன் வைக்க ஆரம்பிக்கிறார். பொஸ்ட பொருளையே என்ன செய்யறாரு, பொஸ்ஸுக்கு தெரியாம கமிஷன் வச்சு வெளியில விற்கிறாரு. கேட்டா சொல்றாரு, ஹலால், நான் பிடிச்ச கிளைண்ட், இது என்னுடைய கஸ்டமர், நான் கூட்டி வந்ததுனால எனக்கு ஒரு கமிஷன். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய ஜகாத் என்ன செஞ்சாங்க, கலெக்ட் பண்ண அனுப்பினாங்க. இவர் வாராரு, ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஒவ்வொருவருடைய ஜகாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாராரு. அந்த போன இடத்துல கமிஷன் கிடைக்கிறது. இப்ப அல்லாஹ்வுடைய புகாரில் வரக்கூடிய ரிவாயத், இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால வந்து, யா ரசூலல்லாஹ், நான் கலெக்ட் பண்ண ஜகாத் எல்லாம் இதோ இருக்குது, இது எனக்கு கமிஷனாக கிடைச்சது, இது எனக்கு கமிஷனாக கிடைச்சது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒரு வார்த்தை, உங்களோட உம்மட வீட்டில இருந்து இது கிடைச்சிருக்குமா, என்ன கேட்டாங்க, உங்களோட உம்மட வீட்டில இருந்திருந்தா இந்த கமிஷன் கிடைச்சிருக்குமா. உடனே அந்த சஹாபி கிடைச்ச கமிஷனும் கொடுத்துட்டாரு. கண்ணியமான சகோதரர்களே, என்னால பொஸ் மேல போகல, பொஸ்ஸால எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, பொஸ்ஸால எனக்கு வேலை கிடைச்சிருக்குது. நான் எத்தனை வருடம் வேலை செஞ்சாலும் அவருக்கு கீழே நான் ஒரு இஸ்தாஃபை ஒழிய என்னால் அவர் முன்னுக்கு வரல. தெளிவாக விளங்கிது, என்னுடைய முயற்சி, எனக்கு அல்லா ரிஸ்க தரத்துக்கு சபபாக என்னுடைய பொஸ் அல்லா வச்சிருக்கிறார். கண்ணியமான ஸ்டாஃப் மாறே, கண்ணியமான ஊழியர்களே, தொழில் செய்யக்கூடியவர்களே, நீங்க லைஃப்ல முன்னுக்கு வரணும் என்றா எங்கட லைஃப்ல முதலாவது ஹராம் ஹலாலுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் சிலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர்கள் கேள்விப்படாம இருப்பீங்க. இது ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தாக்கக்கூடிய ஒரு சம்பவம். சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல இஸ்தாப்மார் இருக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஒரு பெரிய கிரேப் தோட்டத்தில் வேலை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியமானவர்களை, ஹலாலாக சம்பாதிப்பதற்கு நான் என்ன சொல்றேன், ஒரு சில நேரங்களில் ஆலிம்கள் திருவில் ஓட்டினா சிலர்கள் பாத்தீங்களா, ஒரு ஆலிம் திருவில் ஓட்டுறாரு, சிலர்கள் சொல்லுவாங்க ஒரு படித்த மனிதன் ஒரு வேலை செஞ்சவர் இந்த வேலை செய்யறாரு. என்ன பர்சனல் கருத்து என்னண்டா, ஹலாலான தொழில் செய்ய யாரும் வெக்கப்பட தேவையில்லை. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஏண்டா எங்கட ப்ரொஃபஸர் அல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, யாரும் போய் சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு மேய்ச்சாங்களா. ஹலாலான தொழில் செய்ய அது வெக்கப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்ல. இன்னருடைய பணத்தை கொண்டு வயிற்ற வளர்க்கிறது தான் ஹராம். இன்னருடைய பணத்தை கொண்டு இன்னொருக்கு முன்னால தலையை சொரிஞ்சு தலை குனிச்சிருந்து எடுத்து தன்னுடைய உடம்ப வளர்க்கிறது அதுதான் ஹராம். இதுதான் மார்க்கம் இருக்கு. ஹலாலான தொழில மார்க்கம் இருக்குல்ல. இந்த அப்துல்லாஹ் முபாரக் என்ன ஒரு தோட்டத்துல வேலை செய்யறாரு. வேலை செய்யும் போது பொஸ் வாராரு. பொஸ் வந்து சொல்றாரு, என்ன பார்ப்பதற்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, பிசினஸ் வந்திருக்கிறாங்க, நல்ல கிரேப்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மரத்திலிருந்து ஒரு கிரேப், ஒரு கொலையை வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப பொஸ் என்ன செய்யறாருண்டா, அந்த கிரேப்ஸ் வந்து எடுத்து சாப்பிடுறாரு. சரியான புளியாக இருக்குது. கிட்டத்தட்ட ரிவாயத்துகள் வருது 18 வருஷம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அந்த தோட்டத்தில் பொறுப்பாக இருக்கிறார். இப்ப பொஸ் கேட்கிறாரு, சாப்பிட்டு பார்க்கிறாரு சரியான புளியாக இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக், உனக்கு தெரியாதா நல்ல அதாவது இனிப்புள்ள பழத்தை வெட்டி வர புளியாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த வாலிபர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த தோட்டத்தை பராமரிக்கவும் இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் ஊத்தவும் தான் என்ன வச்சிருக்கிறீங்க ஒளிய, எனக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட ரைஸ் தரல. இந்த 18 வருஷம் ஒரு பழத்தை கூட நான் சாப்பிட்டது கிடையாது, ஒரு பழத்தை கூட நான் இந்த வாயால சுவைச்சது கிடையாது. இதுதான் தக்குவா, இதுதான் பொஸ்ஸுக்கு கீழால் இருக்கக்கூடிய இஸ்தாஃப்களுடைய நம்பிக்கை. கண்ணியமான சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக்கோங்க, சில நேரங்களில் நாங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹராமாகும் போது சோதனைகள் பல மாறி வரலாம், சோதனைகள் பல மாறி வரலாம். அது நோயாக வரலாம், தலாக்காக வரலாம், அதே போன்று குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளமாக வரலாம். இதெல்லாம் எதற்காக வருவதென்றா, தெளிவாக விளங்கிக்கோங்க, எந்த இடத்துல ஹராம் இருக்குமோ அந்த இடத்துல ஹலால் ஒன்று சேராது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக அழகான ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனுடைய துவாவை கபூல் செய்வார். ஆனா அவரு கலவுல பொஸ்ஸுக்கு தெரியாம துரோகம் செஞ்சு அநியாயம் செஞ்சு பொஸ்ஸுடைய கிளைண்ட்ஸ தனியாக வரவழைச்சு தனியாக ரூம் போட்டு வேற இடத்துல இருந்து பொருட்கள் எடுத்து பெரிய துரோகங்கள் அநியாயங்கள் மோசடிகள் செஞ்சு இவரு லைஃப்ல முன்னுக்கு வாராரு. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு வருவாரு. ஆனா திடீரென்று இவருக்கு துரோகம் செய்ய ஒருவர் உருவாகுவார், இவருக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒருவர் உருவாகுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவரு கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ் துஆவை கபூல் செய்யறான். ஆனா மல்பஸுஹு ஹராம், உடுத்த உடுப்பு ஹராம், வமத்அமுஹு ஹராம், சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், குடிச்ச பானம் ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, வளர்ந்த உடம்பும் ஹராம், எப்படி அல்லாஹ் இவருடைய துஆவை கபூல் செய்வார், அல்லாஹ் எப்படி துஆவை கபூல் செய்வார். அதனால கண்ணியமான ஊழியர்களே, பசித்தாலும் என்ன ஒரு நிலைமை வந்தாலும் ஒரு நாளும் நாங்க ஹராத்துல கைய வச்சிட கூடாது. அதே நேரத்தில் மறுபக்கம், அதே நேரத்தில் மறுபக்கம், கண்ணியமான முதலாளிகளே, கண்ணியமான பொஸ்மாறு, கண்ணியமான பொறுப்புதாரிகளே, இந்த நாட்டுடைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டுடைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய கரண்டில் கூட்டுற நேரத்தில் முதலாளிகளுக்கு மட்டும் கூட்டுறது கிடையாது, ஓட்டபில்ல கூட்டுற நேரத்தில் பொஸ்மார்ட வீட்டுக்கு மட்டும் கூட்டுறது கிடையாது, உணவுப் பொருட்களுடைய விலைவாசிகள் கூட்டுற நேரத்தில் அதாவது பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்து கூட்டுறது கிடையாது. நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே விலைவாசித்தான். நாட்டில் எனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய இஸ்தா, எனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய என்னுடைய ஊழியர் கஷ்டப்படுறாரு, முயற்சி செய்யறாரு, இன்னும் அவருக்கு சம்பளம் 35,000 தான், இன்னும் 25,000 தான். கண்ணியமான சகோதரர், அந்த ஒரு 35,000 கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம் என்றா, 400 இஸ்தாஃபாக நினைச்சு ஒரு மாசம் வாழ்ந்து பார்ப்போம், ஒரு மாசம் வாழ்ந்து பார்ப்போம், ஏனுமா ஏலாதா. பொதுவாக பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்களுக்கு ஒரு நாள் ரெஸ்டூடெண்ட்டுடைய செலவு தான் அந்த 25 அந்த அந்த 10,000 என்பது 35,000 என்பது ஒரு ஃபேமிலியாக போய் சாப்பிடக்கூடிய ஒரு நாளுடைய சாப்பாடு. ஆனா ஒரு இஸ்தாஃபுக்கு ஒரு மாதத்துடைய வருமானம், ஒரு மாதத்துடைய கூலி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேலைக்கு ஏற்ற கூலியை நீங்க பேசிக்கோங்க. நீங்க சிலர்கள் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் 2-3 மணித்தியாலம் வாராங்க, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்பளம் நாங்க கொடுக்கணுமா? இல்ல ஒரு 8 மணித்தியாலம் வேலை செய்யறது இவ்வளவு பெரிய சம்பளம்? கண்ணியமான சகோதரர்களே, நாலேஜுக்கு ஏற்றது போல சம்பளங்கள் மாறும். டாக்டர் கிட்ட போறோம், யாருமே டாக்டர் கிட்ட போய் ஒரு 10-15 அவர் இருந்து பேசணும் என்ற ஆசை இல்ல, அவருக்கும் ஆசை இல்ல. ஆனா அவருடைய மொத்த அவரும் ஒரு 2 hours வந்துட்டு போவாரு. ஆனா ஒரு பேஷண்ட் கிட்ட 10,000-8,000 இருக்கிறாரு. ஒரு லாயர் வாரார், ஒரு அட்வைஸ் பண்றாரு, அந்த ஒரு அட்வைஸுக்கு நாங்க கொடுக்கற கணக்கு 10,000-12,000 என்று கொடுக்கிறோம். ஒரு சைனுக்கு நாங்க 12,000-10,000 என்று கொடுக்கிறோம். ஒரு இன்ஜினியர் வாராரு, பாக்குறாரு அந்த பில்டிங்குடைய அமைப்புகளை சொல்றாரு, 10,000-20,000 கொடுக்கிறாரு. ஆனா கண்ணியமான சகோதரர்களை, நாலேஜுக்கு ஏற்ற சம்பளம், நாலேஜுக்கு ஏற்ற சம்பளம், வேலைக்கேத்த நாலேஜ் இருக்கும், வேலைக்கேத்த சம்பளம் இருக்கும். கண்ணியமான சகோதரர் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ற, நிறைய பேர் நினைக்கிறது என்னென்றா, குறிப்பிட்ட அவர்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேலை செஞ்சிட்டா நான் ஏன் இவருக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நாலேஜ் உள்ள ஒவ்வொருவர்களும் மதிக்கப்பட்டார்கள், நாலேஜ் உள்ள ஒவ்வொருவரும் மதிக்கப்பட்டார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள், ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒரு கூட்டம் பிரயாணம் செஞ்சு கொண்டு போறாங்க, திடீரென்று கப்பல் அதே இடத்துல ஸ்தம்பிச்சுட்டு அந்த இடத்துல இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு, கப்பலுடைய இன்ஜின் ஆஃப் ஆகுது. இப்ப அதற்குரியவர்கள் வெளிநாட்டு இருக்கிறாங்க, அதற்குரிய இன்ஜினியர்ஸ் மாற கூட்டிவாரன்னு சொன்னா 3-2 days போகும், இல்லைன்னு சொன்னா இந்த கப்பல் ஒரு நாள் ஆபரில் இருந்தா இதற்குரிய டெபிலேஜ் கட்ட வேண்டிய தேவை வரும். இப்ப என்ன செய்யறது? ஒருவர் சொல்லுறாரு, ஒரு எங்களுடைய இடத்துல ஒரு கிராமத்தில் ஒருவர் இருக்கிறாரு, அவரும் இந்த வேலைகளை பார்ப்பாரு. அந்த மனிதன் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த கப்பலுடைய இன்ஜின்கள் எல்லாம் பார்த்துட்டு 2-3 நெக், அதாவது அதனுடைய ஆணிகளையும் இருக்கிட்டு சுத்தியில் எடுத்து இன்ஜின்ல 2 தட்டு தட்டினாரு. தட்டினத்தோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்ப கேட்டாங்க, உங்களோட கூலி என்ன? சொன்னாரு, என் கூலி 1,00,000, வந்தது 5 நிமிடம், வந்தது 10 நிமிடம், இந்த 10 நிமிடத்துக்கு நாங்க 1,00,000 தரணுமா? சரி, எங்களுக்கு பில்ல போட்டுட்டாங்க. சொன்னாரு, நான் வந்த 3 wheel செலவு வந்த செலவு எல்லாம் போட்டா ஒரு 10,000 வருவது, இப்ப 19,000 அவருடைய கூலி எழுதியிருக்கிறாரு. எதற்காக? சொன்னாரு, எங்க அடிச்சா இந்த இன்ஜின் வேலை செய்யும் என்ற நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜுக்கு தான் 90,000, அந்த நாலேஜுக்கு தான் 90,000, வந்த செலவு வந்து 10,000 தான். அதே போல கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருடைய நாலேஜ பாருங்க, அந்த நாலேஜ் கேட்ட நீங்க கூலிய கொடுத்தா அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்கண்டா, ஒரு நாளும் திருடர்களாக மாற மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்டா, அந்த நாலேஜ் எப்ப திருட்டாக மாறுதுண்டா, அந்த நாலேஜ் வச்சு எப்ப பொஸ்ஸ கீழே போடுறாருண்டா, அந்த நாலேஜுக்குரிய சரியான கூலி கொடுக்கப்படாததினால இவர் திருடராக மாறுறாரு. பொஸ்ஸ விட அவருக்கு நாலேஜ் இருக்குது, இவருடைய அனுபவம், ஆனா அவருடைய நாலேஜ். இப்ப எப்படி இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி பொஸ்ஸ ஏமாத்தலாம்? மார்க்கம் தெளிவாக ஒவ்வொன்றையும் அழகாக எங்களுக்கு பேசியிருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிறையார்களே, அதே போன்று இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன், பிளீஸ் பண்ணி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஷொப்லையும் இருக்கக்கூடிய பொஸ்மார பார்த்து சொல்றேன், ஒவ்வொரு மாதம் நீங்க ஒரு நாளை ஒதுக்கி இஸ்தாஃபோட உண்டாகிறீங்க, உண்டாக எங்கேயாவது அழைச்சு கொண்டு போங்க, அங்க போய் தீனுடைய அமைப்புல அவர்களுக்கு தாவத் கொடுங்க, அவங்களுக்கு தீனுடைய முதாக்கராக்களை, அவங்களுடைய தொழுகைகளை, அவங்களுடைய குர்ஆன்களை, அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளை கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்குரிய உரிய சம்பளங்களை கொடுங்க. பிளீஸ் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஊழியருடைய, ஒரு வேலை செய்யக்கூடிய ஊழியருடைய வேர்வ காய்வதற்கு முன்னால அவருடைய சம்பளத்தை கொடுத்துடுங்க. அவர் ஏதாவது தவறு செஞ்சிட்டா, இல்ல நாங்க தரமாட்டோம், உங்களால் ஏழுமானத்தை பாருங்க என்று சொல்லிடுவான, சொன்னீங்க நாளைக்கு மறுமையில அல்லாஹுடைய தூதர் எதிராக வந்து நின்றுடுவாங்க. வேர்வ காய்றதுக்கு முன்னால் ஒரு வேலை செஞ்சிட்டாரா, அவருடைய சம்பளத்தை நீங்க கொடுத்துருங்க. அதே நேரத்தில் சம்பளத்தை பேசாம ஒரு வேலையும் கொடுக்கவும் வாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலர்கள் வேலைக்கு வந்தா சொல்லுவாங்க, இவர் எங்கடா இருக்கான், நீங்க வேலை செய்யுங்க பார்த்து பேசிக்கொள்ளலாம். இல்ல, மார்க்கத்தில் அது ஹராம். அது உங்களாலோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டாலோ யாராக இருந்தாலும் ஒருவர் வேலைக்கு வந்தா மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நஹா அனில் இஸ்திஜாரில் அஜீர் வலை யுபையின், ஒரு வேலையை நீங்க ஒப்படைக்க முன்னால் அதனுடைய ரேட்டை பேசுதீங்க, ரேட்டை பேசி நீங்க வேலையை கொடுங்க, இல்ல வேலை செஞ்சதுக்கு பின்னால இப்ப நீங்க ரேட் பேசுறது முறையல்ல என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இருதரப்பையும், அல்லாஹ் இருதரப்பையும், வேலை செய்யக்கூடிய இஸ்தாஃபையும் முதலாளிகளுக்கு நம்பிக்கையாக, துரோகம் செய்யாம, ஏமாற்றாதவர்களாக, அநியாயம் செய்யாதவர்களாக, நல்ல தக்குவா உள்ள சிபத்துள்ள பக்குவமுள்ள ஊழியர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதே போன்று முதலாளிகளாக பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஊழியர்களுடைய ஹக்குகளையும் கடமைகளையும் சரியாக பேணி நடக்கக்கூடியவர்களாகவும் அவர்களோடு இறக்க சுபாவம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எந்த உண்மையான வியாபாரிகளை நீ நாளைக்கு மர்மேல நபிமார்களோட சுகதாக்களோட வைப்பாயோ, அப்படிப்பட்ட வியாபாரிகளாக இந்த பஜ்மாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களோட பாவங்களை குற்றங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாழ்ல எங்களுக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் வாதிட வருவார்களோ அப்படிப்பட்ட பாவத்தை விட்டும் எங்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக, எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கிறியா அல்லாஹ். கொடுக்கக்கூடிய கரங்களாக எங்களுடைய கரங்களை ஆக்கி வைக்கிறியா அல்லாஹ். வறுமையை கொண்டு எங்களை சோதிச்சிடாதயா அல்லாஹ், வறுமையை கொண்டு எங்களை சோதிச்சிடாதயா அல்லாஹ். பாவங்களை குற்றங்களை தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து அஞ்சி தக்வாவோட ஹலால பேணி நடத்தக்கூடியவர்களாக, ஹராத்த விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கருள் புரிவாயாக. ஆமீன் என்று சொல்வதை போல நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்தில் பிரதோஷத்துக்கு நுழையக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக.